நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
விவசாயி எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பயணத்தை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். பயணம் வந்து நம்ம ஆன்மாவுக்கும் உடலுக்கும் நம்ம மனசுக்கும் ரொம்ப தேவையானது. சும்மா வீட்லேயே உட்காந்துருந்தோம்னா இல்லை ஆஃபீஸ் போயிட்டுருந்தோம்னா ஒரே ரொட்டீன் லைஃப்பை நம்ம வந்து திரும்ப திரும்ப ஒன்றையே செஞ்சிட்டு இருந்தோம்னா மொனாட்டனஸாக இருக்குது, ஒரு சலிப்புத்தன்மையாக இருக்குது, போர்டமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து எங்கேயாவது உறவினர் இருக்கிற நகரத்துக்கோ ஊருக்கோ கிராமத்துக்கோ நம்ம போயிட்டு வர்றோம். அப்புறம் வந்து சின்ன சின்ன பிக்னிக், ஒரு நாள் ரெண்டு நாள் கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றோம். அது மாதிரி நம்ம வந்து மனசை வந்து ஒரு புதுப்பிச்சுக்கிறோம், ஒரு புது ரத்தத்தை நம்ம வந்து உள்ள உடலுக்குள்ளே செலுத்துகிற மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து புத்துணர்ச்சி ஏற்படுத்திக்கிறோம். நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஆன்மாவுக்கும் வந்து இந்த பயணம் ரொம்ப முக்கியமானது. பயணம் உங்களுக்கு பலதை கற்றுக் கொடுக்கும். எப்படின்னா, ஒரு ஊருக்கு போகிறீங்க, தொலைதூர ஊருக்கு போகிறீங்கன்னா அங்கே இருக்கிற மக்களோட கலாச்சாரம், நம்ம இந்தியாவில் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது, பறந்து விரிந்த துணைக்கண்டம் இது. இதில் வந்து வெவ்வேறு மொழிகளும் வெவ்வேறு கலாச்சாரங்களும் வெவ்வேறு உணவு பழக்க வழக்கங்களும் வெவ்வேறு பண்பாடுகளும் வெவ்வேறு தாவர வகைகளும் பறவை இனங்களும் லேண்ட்ஸ்கேப்பு இதெல்லாமே வந்து ஒரு அமைவிடங்களும் உயரமான இடமும் கடற்கரை நீண்ட பகுதியும் நிறைய இருக்கிறதுனால நம்ம இந்தியாவில் வந்து பயணம் போகிறதுக்கு ரொம்ப சுகமானது தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய ரயில்களும் போக்குவரத்து வசதிகளும் நிறைய ஏற்பட்டதுனால நம்ம பயணம் போகலாம். பயணம் போனோம்னா மனசுக்கு திருப்தியாக இருக்குது, ஒரு மகிழ்ச்சி பொங்குது. இந்த பயணம் போகும்போது நம்ம வந்து அந்தந்த பகுதியோட மக்களோட நம்ம வந்து உறவாடணும், மக்களோட வந்து மிக்சப் ஆகிக்கணும். மிக்சப் ஆகும்போது அவங்களோட மொழிகள், அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட பண்பாடு, உணவு வகைகள், அவங்களோட பழக்க வழக்கங்கள், அப்புறம் வந்து ஆர்கிடெக்சர், அந்த கட்டட கலைகள், இசை, கோயில் வழிபாடு, எவ்வளவோ நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த கிளைமேட் கண்டிஷனுக்கெல்லாம் நம்ம வந்து உடம்பு எப்படி ஒத்துழைக்குது, அவங்களோட குடிநீர்னு நம்ம அருந்தும்போது அது எப்படி நமக்கு ஒத்துழைக்குது, சீதோஷ நிலைக்கு நம்ம உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணிக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நிறைய வெப்பம் இருக்கும், நிறைய குளிர்ச்சி இருக்கும், இதெல்லாமே நம்ம வந்து ஒரு அறிமுகம் வாய்க்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம பயணம் போயிட்டே இருக்கணும். நான் வந்து போன நவம்பரில் பயணம் போனேன். நான் ராஜஸ்தான் ஸ்டேட்டுக்குள்ளே இது வரைக்கும் போனது கிடையாது. நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நண்பரும் கிளம்பினோம். இப்போ நாங்கள் போனதெல்லாம் வந்துங்க எல்லாமே ரயிலில் தான் போனோம். சர்க்குலர் டிக்கெட்டுன்னு ஒரு வசதி வாய்ப்பு நம்ம ரயில் நிர்வாகத்தில் இருக்குது. சர்க்குலர் டிக்கெட்னா இங்கிருந்தே நம்ம வந்து கோயம்புத்தூரில் இருந்தே நம்ம பதிவு பண்ணியிருக்கலாம். எந்தெந்த ஊர் போகிறோம், எந்த ரூட்டில் திரும்பி வர்றோம் அப்படிங்கிற மாதிரி தான். திரும்ப வெவ்வேறு டைரெக்ஷனில் போக முடியாது. ஒரு ரவுண்டு சர்க்குலர் டிக்கெட்னு இங்கேயே பதிவு பண்ணிக்கலாம், முன்பதிவு பண்ணிக்கலாம். அவங்க வந்து சீட்டு முதல் கொண்டு பர்த் முதல் கொண்டு நமக்கு அலாட் பண்ணிடுவாங்க. அதில் நம்ம பதிவு பண்ணிவிட்டு நம்ம பணம் கட்டிட்டோம்னா நம்ம வந்து அந்த டிக்கெட்டு வச்சுக்கிட்டு முன்பதிவோட போயிடலாம். அந்தந்த நேரத்துக்கு ரயிலை பிடிச்சி போயிடலாம். நாங்கள் வந்து அந்த சர்க்குலர் டிக்கெட்டில் வந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டோம். ப்ரோக்ராம் போட்டதில் ஜெய்ப்பூர், பிக்கானீர், அப்புறம் ஜோத்பூர், ஜோத்பூர்லேருந்து டெல்லி, பரத்பூர், பரத்பூர்லேருந்து அப்படியே ஆக்ரா, ஆக்ரா போனால் தாஜ்மஹால், அந்த பக்கம் மதுரா, இதெல்லாமே பார்த்துட்டு நாங்கள் கோயம்புத்தூர் திரும்பி வந்தோம். இதெல்லாமே ஒரு புதுமையான இடங்கள். ஜெய்ப்பூர் எல்லாம் பிங்க் சிட்டிங்கிறாங்க. வெளிநாட்டுக்காரங்களை பார்த்தீங்கன்னா கூட இந்தியான்னு நினச்சாங்கன்னா உடனே தாஜ்மஹால், அதுக்கப்புறம் இந்த ராஜஸ்தானுக்குள்ளே இருக்கிற பிங்க் சிட்டி ஜெய்ப்பூர், இது எல்லாமே அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருப்பாங்க. ஏன்னா அந்த மக்கள் வந்து ரொம்ப அமிக்கபுளாக, திருட்டு புரட்டெல்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக பழகக்கூடியவங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே அடிக்கிற கலராக இருக்கும், மஞ்சள், நீலம், பிங்க் கலரு, ரோஸ் கலரு, இது மாதிரி தான் போடுவாங்க. தலப்பா இதெல்லாமல் பார்த்தீங்கன்னா, உருமல் கட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு இதாக இருக்கும். அவங்க ரஜபுத்திரர்கள் வந்து ரொம்ப வீரமானவங்க, அது ஒரு ஜாதி தான் ரஜபுத்திரர்கள்னு. அவங்க வந்து இப்போ கூட ரெஜிமெண்ட்டில் இந்த ஆர்மியிலலாம் இருக்கிறாங்க. சரி, ராஜஸ்தானுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டேன். நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஜெய்சால்மீர் வந்து அது நல்ல ஒரு பாலைவன நகரம், அதை நம்ம போய் பார்க்கணும், ஒரு வித்தியாசமான நகரம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒய்ஹாய்ங்கிறது யூத் ஹாஸ்டல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதில் வந்து நிறைய இது மாதிரி இமயமலை பகுதிகள்லையும் வெவ்வேறு இடங்கள்லையும், கொடைக்கானல் மூணாறு பகுதிகள்லையும், நீலகிரிஸ் பகுதியிலையும் வந்து அவங்க வந்து ஒரு பயணம் ஆர்கனைஸ் பண்ணி ட்ரெக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ வந்து நானும் நண்பர் ராதாகிருஷ்ணனும் சார்பாஸு ஒய்ஹாய் மூலமாக போன போது பேசிக்கிட்டோம், ஜெய்சால்மீர் எப்படி போகணும். ஏன்னா இந்த ஒய்ஹாயில் வந்து ஜெய்சால்மீர் ஒரு ட்ரிப்பு போட்டு வச்சுருந்தாங்க, அது இரவு நேரத்தில் அங்கே பாலைவனத்தில் தங்கலாம், ஒட்டகத்தில் போகலாம் அப்படின்னு. அப்புறம் வந்து நிறைய குளிராக இருக்கும், அப்புறம் பகலில் பார்த்தா நிறைய வெயிலாக இருக்கும், தாங்க முடியுமா என்னென்னலாம் பேசிட்டு நாங்கள் ஒரு கனவு உலகத்தில் நான் மறந்துட்டு இருந்தேன் ஜெய்சால்மீர் போகிறத பற்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட அந்த சர்க்குலர் ட்ரிப்பில் ஜெய்சால்மீர் போகலாம் அப்படிங்கிறது ஒரு மனசில், அங்கே ராஜஸ்தான் போன பிறகு என் மனசில் தோணிகிட்டே இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பிக்கானீர் வந்தோம். பிக்கானீர் வந்தீங்கன்னா நாங்கள் தங்கினதெல்லாம் பெரும்பாலும் வந்து ரயில்வே ரிட்டையரிங் ரூமில் தான் தங்கினோம். ரயில்வே ரிட்டையரிங் ரூம்னு நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேயே இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் பதிவு பண்ணிக்கலாம், அது நமக்குன்னு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ரயில்வே ரிட்டையரிங் போனோம்னா நாமினலாக ஒரு அளவுக்கு இருக்கும், வெளியே லாட்ஜிலெல்லாம் தங்கினா அதிகமாக செலவாகும். நாங்கள் வந்து பிக்கானீர் போயிட்டோம். பிக்கானீர் போனோன்னா எங்களுக்கு வந்து கைடாக இருந்தது வந்து சஞ்சய்னு ஒரு ஆட்டோ டிரைவரு, அவர் ஆட்டோ வச்சுருந்து அதெல்லாம் தான் எங்களை எல்லாம் கூட்டி கொண்டு போய் காட்டினார். எலிக்கோயிலெல்லாம் போனோம் பிக்கானீர் பக்கத்தில். அப்போ வந்து அவர் ஜெய்சால்மீர் போகிறீங்களான்னு கேட்டார். ஜெய்சால்மீர் போகலை, எங்கள் நிகழ்ச்சி நிரலில் இல்லை அப்படின்னு. போங்க, நீங்கள் வந்து ஜெய்சால்மீர் கண்டிப்பாக போகணும், ராஜஸ்தான் வந்துட்டு ஜெய்சால்மீர் போகாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்ட் இருக்கார், இந்த ட்ராவல் ஏஜென்ட்டு, நான் வந்து உங்களுக்கு விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன், அவர் வந்து ஜெய்சால்மீர் ட்ரிப்பு வந்து உங்கள் கூட அக்கம்பனி பண்ணுற மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, விசாரிக்கலாம், எப்போ ட்ரெயின்னு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, இந்த சர்க்குலர் ட்ரிப்பில் வந்து அகாமடேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருந்தோம். எம்சிஓன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டாஃப்கள்லாம் இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்து கேட்கும்போது பிக்கானீர் ஒரு ரயில்வே ஸ்டேஷன், லால்கர் ஒரு ரயில்வே ஸ்டேஷன். லால்கர்லேருந்து ஒரு 7:30 ஒரு ட்ரெயின் இருக்குது, அது 1:30 ரீச் ஆயிரும் ஜெய்சால்மீர், நீங்கள் அதை கேட்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. நான் மறுநாள் திரும்ப வரும்போது எத்தனை மணிக்கு ஜெய்சால்மீர்லேருந்து ட்ரெயின் அப்படின்னு கேட்கும்போது 6:30 இருக்குது காலையில், அது வந்து ஜோத்பூர் போகும், மத்தியானம் போய் சேர்ந்துடும், 12:30 போய் சேர்ந்துடும் அப்படின்னாரு. ஓ, ரொம்ப கரெக்டாக, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அன்னைக்கு வந்து நைட்டு 8 மண்டூர் ட்ரெயின் ஒன்று இருக்குது, அதை நாங்கள் பிடிக்கணும். மறுநாள் நைட்டு வந்து 8 அந்த மாண்டூர் ட்ரெயினை பிடிச்சி நியூ டெல்லி போகணும். அதனால் சரி, இது ரொம்ப சௌகரியமாக தான் இருக்குது, ஒன்றும் டீவியேஷன் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டேன். சரி, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நான் ரூமுக்கு போயிட்டேன். ரூமுக்கு போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து லால்கர் ரயில்வே ஸ்டேஷன் 7 இருக்குது. காலையில் 7:30 ட்ரெயினுக்கும் போது நம்ம பஸ் எல்லாம் பிடிச்சி போயிட்டுருக்க முடியாது. அதனால் சஞ்சய்க்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி சஞ்சய் வந்து மறுநாள் காலையில் 5:30 வந்துடுறேன் அப்படின்னாரு. விடிய காலையில் வந்துட்டார், 5:30 பிக்கானீர் ரயில்வே ஸ்டேஷன் முன்னால் நின்றுருந்தார். பிக்கானீர்லாம் சரியான குளிர், ரஜாய் கொடுக்குறாங்க, அதில் குளிரெல்லாம் கொஞ்சம் சமாளிக்கலாம். ஆட்டோ ரிக்ஷா பிடிச்சி லால்கர் போயிட்டோம். நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாமே போகிறாங்க வர்றாங்க. ஜெய்சால்மீர் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பிரதேசம், ஒரு நகரம். எனக்கு ரொம்ப ஒரு குதூகலம், இது மாதிரி ஒரு தார் பாலைவனம் வழியாக நம்ம ட்ரெயினில் போகிறோம் அப்படிங்கிறது ஒரு குதூகலமாக இருந்தது. விடிய காலையில் எதுவுமே சாப்பிட கிடையாது, டீயோ காஃபியோ பாலோ ஒன்றும் சாப்பிடாமல் போயிட்டே இருந்தோம். தண்ணி கூட கிடையாது, அந்த கம்பார்ட்மெண்ட்லாம் யாரும் விற்றுட்டும் வர்றதும் கிடையாது. அது வந்து அப்படியே மணல் வெளிகளில் அப்படியே மெதுவாக போயிட்டு இருந்தது. அதுக்கு முன்னால் இந்த பயணம் நான் வந்து ஜெய்சால்மீருக்கு போகிறேன்னா மத்தியானம் ஒரு 1:30 to 1:30 போய் சேரும். அதுக்கு முன்னால் நான் இந்த ட்ரெயின் பயணத்தின் போதும் உங்களுக்கு ஜெய்சால்மீர் ஹிஸ்ட்ரி அதோட வரலாறு சொல்லிடுறேன். ஒரு ஊருக்கு போனோம்னா அதோட வரலாறு தெரிஞ்சதுன்னா இன்னும் சுவராசியமாக இருக்கும். இந்த ஜெய்சால்மீருங்கிறது 1947 இந்த ஜெய்சால்மீர் நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது இது வந்து இணைஞ்சிருச்சு. அப்போல்லாம் வந்தீங்கன்னா சுதந்திரம் வாங்கிறதுக்கு முதல்ல ஒவ்வொரு குறுநில மன்னர்கள் சின்ன சின்ன மன்னர்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க. முகலாயர் இவங்க எல்லாமே துண்டு துண்டாக தான் இருந்தது. சுதந்திரத்துக்கு ஆன பிறகு தான் இது வந்து இப்படியெல்லாம் ஜாயின் ஆச்சு. அதுக்கு முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இந்த தார் பாலைவனம் வழியாக ஈஜிப்டு பெர்ஷியா இந்த மாதிரி அந்த பக்கம் ஊர்களுக்கு ஆப்பிரிக்கா இந்த மாதிரி ஊர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு தொடர்பு இருந்தது. அவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் வந்தபோது வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் மும்பை வந்து ஒரு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு ஹார்பராக துறைமுகமாக வந்த பிறகு தார் பாலைவனம் வழியாக ஒட்டகத்து மூலமாகவும் போய் இந்த வியாபாரம் பண்ணுறதெல்லாமே கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. 1958 ரோடும் 1968 ரயில் பாதையும் இங்கே ஜெய்சால்மீருக்கு கொண்டு வந்தாங்க. ரயில் பாதையும் ரோடும் வந்தோடனே இது வந்து ஒரு சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரமாக மாறிச்சு. அலாவுதீன் கில்ஜி வந்து நிறைய தடவை போர் தொடுத்து உள்ள நகரத்துக்குள்ளே நுழைஞ்சி அந்த நகரத்தையே கொஞ்சம் வந்து சீர்குலைச்சார். பக்கத்தில் வந்து பிக்கானீர், பிக்கானீரில் அங்கே அனுப் சிங்னு ஒரு மன்னர், அவரு கூட சண்டை. இந்த பிக்கானீர் வந்து விரிவுபடுத்துறக்கோ இந்த ஜெய்சால்மீர் விரிவாக்குறக்கோ கிழக்கு பூரமாக வந்து அவங்களுக்கு உள்ள சண்டை. அப்படி இருந்தால் கூட ஒரு அன்ரெஸ்டாக இருந்தால் கூட இது வந்து வியாபாரிகளும் மறுபடியும் பணக்காரர்களும் பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவர்களும் அந்த வீடுகளும் அழகான அரண்மனைகளும் உருவாகிட்டு தான் இருந்திருக்குது அங்கே. 1156 ராவல் ஜெய்சால் அப்படிங்கிறவரும் வந்து ஜெய்சால்மீர் கோட்டையை மலைக்கோட்டையை கட்டினார். அவர் பேர் வந்து ராவல் ஜெய்சால். அதுக்கு வந்து அவரோட பேரையே வச்சார், ஜெய்சால்மீர் அப்படின்னா ஜெய்சாலின் மலைக்கோட்டை அப்படிங்கிறது பேர், மிர் அப்படின்னா மலைக்கோட்டை. இங்கே வந்து எலிவேஷன் உயரம் பார்த்திங்கன்னா 751 feet. குளிர்காலத்தில் வந்து 7.9°C குறைஞ்சபட்சம் இருக்கும். அப்புறம் அதே வந்து அதிகபட்சம் வெப்பத்தை பார்த்திங்கன்னா 23.6°C. இதே வந்து வெயில் காலம் 41.6°C அதிகபட்சம், குறைஞ்சபட்சம் 25°C இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரதேசம். இந்த ஜெய்சால்மீர் கோட்டை வந்து திரிகுடா மலை மேலே கட்டியிருக்காரு. இது வந்து கோல்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டு. ஜெய்ப்பூர்லேருந்து 575 km தூரத்தில் இருக்குது. ஜெய்சால்மீர் வந்து தார் பாலைவனத்தில் தெற்குப்புறம். 78,000 மக்கள் வசிக்கிறாங்க. மஞ்சள் மணலாம் அப்படியே கோல்டன் கலரில் இருக்கும். பார்த்திங்கன்னா படு ரம்மியமாக இருக்கும். காலை வேளையிலையும் மாலை வேளையிலையும் அந்த சூரிய கிரணங்களில் ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இங்கே கக்னிங்கிற ஒரே ஒரு ஆறு தான் ஓடுது. ஒரு 10 வருஷம் மழை இல்லாமல் இருந்தது. அப்போ வந்து நிறைய வந்து வருமான இழப்பு ஏற்பட்டது. பாலைவனம் தானே, என்ன விளைய போகுது அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. பாலைவனமாக இருந்தால் கூட கக்னி ஆறு ஓடி அதுக்கு கொஞ்சம் ஒரு கால்வாயெல்லாம் கட்டினதுனால ட்ரிப் இரிகேஷன் சில ஆழ்குழாய் கிணறு எல்லாமும் போட்டு கோதுமை கூட பயிர் பண்ணுறாங்க. பார்லி கோதுமை இதெல்லாமே பயிர் பண்ணுறாங்க. இங்கே வந்துங்க மியூசிஷியன் டான்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த பாலைவனத்தில் வந்து நாட்டியம் ஆடக்கூடியவங்க ஒரு வகையான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மியூசிக் போடுறாங்க. வெளிநாடுக்கும் போகிறாங்க. இந்த மணல் குன்றுகளில் அப்போருந்தே நிறைய ஃபிலிம் ஷூட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து கட்டணங்கள்லாம் போட்டுருவாங்க அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸு. அப்புறம் இங்கே வந்து மெயினாக வந்து ஒட்டகம் செம்மறி ஆடு வெள்ளாடு பசுமாடு மேய்ச்சல் பண்ணுறது அப்புறம் எடுக்கிறது ரஜாய அந்த கம்பளிக இதுக்காக இப்போ நெய் விற்பனை ஒட்டக விற்பனை கால்நடைகள், செம்மறி ஆடுக இதெல்லாம் விற்கிறது. படித்தவங்க வந்து 64% இருக்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு லேக் ஒன்று இருக்குது, நல்ல ரம்மியமான லேக். ராவல் காட்சி சிங் அப்படிங்கிறவர் 1367 ஒரு லேக் உருவாக்கியிருக்காரு. அந்த லேக் வந்து மழை தண்ணி தான், அது ஒரு சீனிக் பியூட்டி. அது சீனிக் ரெயின் வாட்டர் லேக், அது ரொம்ப அழகாக இருக்கும். 1367 அதை ஏற்படுத்தியிருக்காரு. அப்புறம் பொக்ரான்ங்கிற ஒரு இடத்துல நீங்கள் முதல்லையே கேள்விப்பட்டிருப்பீங்க, அணுகுண்ட சோதனை பண்ணாங்க. அது வந்து ஜெய்சால்மருக்கும் ஜோத்பூருக்கும் இடப்பட்ட இடத்துல இருக்குது இந்த பொக்ரான். இந்த அணுகுண்டு வெடித்து சோதனை பண்ணதுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. இந்த அணுகுண்டு வெடிப்பு இதெல்லாமே வந்து நல்ல காரியங்களுக்கு உபயோகப்படுத்தினா பாராட்டக்கூடியது. இந்த ஜெய்சால்மீர் கோட்டையை பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் கோல்டு கலராக இருக்கும். ஏன் அப்படி எல்லாம் கோல்டு கலராக அந்த மாதிரி ஒரு கோல்டன் சிட்டியாக இருக்குன்னா, அந்த தங்க நிறமாக அந்த மஞ்சள் நிறமான மணல், அந்த மணலுக்குள்ளே கொஞ்சம் தூரம் தோண்டி பார்த்தாங்கன்னா அதில் வந்து சாண்ட்ஸ்டோன் கிடைக்கும். மணலெல்லாம் கெட்டித்து சின்ன சின்ன பாறையாகவும் பெரும் பாறையாகவும் மாறுது. அதை வெட்டி எடுத்து அது செங்கல் மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக அதை செஞ்சு அதை வச்சு கட்டுறதுனால பார்த்தா சிங்கத்தோட பிடரி நிறம் இருக்கும் சுவர்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா தேன் மாதிரியும் ஒரு பொன் நிறமாகவும் சிங்க பிடரி நிறமாகவும் நமக்கு காட்டி நம்மளை அப்படியே மயக்கும். அந்த மாதிரியான ஒரு கோட்டைகள் அங்கே உருவாயிருக்கு. வீடுகளும் அப்படி தான் கட்டுவாங்க. சத்யஜித்ரே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சத்யஜித்ரேன்னு ஒரு டைரக்டர், பெங்கால் டைரக்டர். அப்போவே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு துப்பறியும் நாவல் எழுதியிருக்கார். அந்த துப்பறியும் நாவல் முழுக்க முழுக்க இந்த ஜெய்சால்மீர் கோட்டைக்குள்ளே நடக்கிற மாதிரி அதை எழுதியிருக்காரு. இந்த ஜெய்சால்மீர் கோட்டை வந்து கோல்டன் ஃபோர்ட்ரஸ் அப்படிங்கிற அந்த நாவல் பேர் சோனார் கேலா. துப்பறியும் கதை எப்படி இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து அவர் வங்காள மொழியில் எழுதியிருக்காரு. அது ஆங்கில மொழியும் மொழிபெயர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது இப்போ கிடைக்குமா என்னன்னு தெரியல. கிடைச்சா சொல்லுங்க, நான் அதை படிக்கலான்னு ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். இது மாதிரி ஜெய்சால்மீர் வரலாறு போயிட்டே இருக்குது. இந்த பொக்ரான் குண்டுவெடிப்பு வந்து 1974 1998 வெடித்தாங்க. அது மணல் உள்ளே வந்து வெடிக்கும்போது அது என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குதுன்னு அதை பார்த்தாங்க. அப்புறம் வந்து நான் இந்த ட்ரெயினில் போயிட்டுருக்கேன், பாலைவனத்துக்குள்ளே போயிட்டுருக்கேன். பாலைவனத்தில் வந்து பறவைகள் இல்லைன்னு நினைக்காதீங்க, பறவைகள் இருக்குது. அங்கே வந்து பறவைகள் நிறைய பார்த்தேன். முனியா அந்த திணைக்குருவிகள் நிறைய பறந்துட்டு இருந்தது. அப்புறம் வந்து ஆட்காட்டி பறவை, கிரேட்டிட்டு, சில கழுகு இனங்கள், வாலாட்டி குருவி, சிட்டுக்குருவி, புதர்குருவிகள், இது மாதிரியெல்லாம் இருக்குது, பறவைகள் இருக்குது. ஒட்டகமெல்லாம் அங்கே பார்க்கலாம், பாலைவனத்துலேயே ஓரமாக அங்கேயும் இங்கேயும் மேய்ஞ்சிட்ருக்கும். இந்த ஒட்டகத்தை எடுத்துட்டிங்கன்னா பாலைவனை கப்பல்னு சொல்லுவாங்க. அது குழம்பு வந்து கொஞ்சம் பறந்து இருக்கும், மணலில் புதையாமல் இருக்கும். மணலில் குன்றில் எல்லாமே வந்து கொஞ்சம் காற்று புயல் மாதிரி அடிச்சதுன்னா அந்த மணலெல்லாம் தூத்தி அடிக்கும், கண்ணுக்குள்ளே போகும். அதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒட்டகத்துக்கு கண் ரெண்டும் அந்த நம்ம இமை மாதிரியே மூடிக்க முடியும், அதே மாதிரி காதை மூடிக்க முடியும். அப்புறம் வந்து உதடுகள்லாமே விரிஞ்சு அது வந்து கொஞ்சம் ரப்பரைஸாக இருக்கிறதுனால சின்ன சின்ன இலைகள் கூட முள் மரத்தில் இருந்து அது ஒட்டகத்தோட உயரத்தில் இருக்கிற இலைகள் எல்லாமே சாப்பிடும். இது வந்து கோதுமை இலைகளும் சாப்பிடும். பிக்கானீர் வெரைட்டி ஒன்று இருக்குது, ஜெய்சால்மீர் வெரைட்டி ஒன்று இருக்குது. ஒட்டகமெல்லாம் ஒரு 20 லிட்டர்லேருந்து 22 லிட்டர் வரைக்கும் நீர் சேமித்து வச்சுக்கலாம். 3 நாள் கூட அது நீர் அருந்தாமல் இருக்க முடியும். அந்தளவுக்கு பாலைவனத்தில் பயணம் போகும்போது 3 நாள் கூட தொடர்ந்து அது அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எடுத்து பயணம் போக முடியும். நீர் அருந்த வேண்டியதில்லை, 22 லிட்டர் அது ஸ்டோரேஜ் பண்ணிக்குது. அங்கெல்லாம் வந்து சூளைகள் இருக்குது, இது மாதிரி ரெட் சாண்ட்ஸ்டோன் தயாரிக்கிற தொழிற்சாலைகள் இருக்குது. ஆர்மி முஸ்தீபுகள் அதிகமாக இருக்குது, ஏன்னா பாகிஸ்தான் பார்டர் நெருங்கிறதுனால சோல்ஜர்ஸ் எல்லாமே பார்க்க முடியுது ட்ரெயினில் போகும்போது. சின்ன சின்ன ரயில்வே ஸ்டேஷன்ஸு, அதிகமான வியாபாரமோ விற்பனையோ ஒன்றுமே இல்லை. அப்புறம் வந்து ஜெய்சால்மீர் நாங்கள் வந்து 1:30 1:45 நாங்கள் போய் சேர்ந்துட்டோம். 3-4 பேர் சூழ்ந்துட்டாங்க, பெட்டி படுக்கையெல்லாம் எடுக்கிறாங்க. எங்கள் பர்மிஷன் இல்லாமே போகலாம் வாங்க, லாஞ்சுக்கு போகலாம் போகலான்னு நச்சரிக்கிறாங்க. போனோம், பிளாட்ஃபார்ம் விட்டு வெளியே வந்தோன்னே அவர் ஜீப் வெளியே நிறுத்தியிருந்தார். அந்த ஜீப்பில் ஏறி உட்காந்து சாம்ராட்டுங்கிற ஒரு ஹோட்டல் அவர் வச்சு நடத்திட்டுருக்காரு. அது மீடியம் ஹோட்டல் தான். அங்கே கூட்டிகிட்டு போனார். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் சாம்ராட் ஹோட்டல். அங்கே போனோன்னா, இது மாதிரி நீங்கள் வந்து பிக்னிக் வந்திருக்கிறீங்க, நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம், 12,000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சகல வசதிகளும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். சாம்சாண்டு டன்ஸ்னு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம். இங்கேருந்து 60 கிலோமீட்ரு போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து டபுள் கீரு இருக்கிற ஜீப்பு வந்து உள்ள மணல் குன்றுகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. சரிஞ்சு சரிஞ்சும் அது ஓடும். அங்கே என்ட்ரி ஆகிறதுக்கு 1,000 ரூபா கொடுக்கணும் பர் ஹெட்டு. அப்புறம் அங்கே வந்து உங்களுக்கு மீல்ஸு, நைட்டு டிஃபன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து ஜெய்சால்மீர் வில்லேஜ் கேர்ள்ஸு லேடிஸ் எல்லாமே டான்ஸ் ஆடுவாங்க. நீங்கள் அந்த பண்பாட்டு முறையில் டான்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஜீப் கொடுத்துருவோம், 12,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னாரு. ஆக்சுவலாக இது வந்து 40 கிலோமீட்டர் தான். இங்கே நிறைய முஸ்லீம் இருக்கிறாங்க, அதே மாதிரி ஜெயின் மதத்தை சார்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே. அதனால ஜெயின் டெம்பிள்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது நிறைய. அப்புறம் வந்து இந்த பாலைவன வழியில் 2 பக்கம் மணல் வெளிகள் இருக்குது. அதில் வந்து சில டைம் வந்து மான்கள் சாம்பார் இதுகள்லாமே பார்க்கலாம். கஜினர்னு ஒரு இது இருக்குது, சாங்க்சுரி. அதுலேருந்து 1-2 அப்படியே வெளியே வந்து உலாத்திட்டுருக்கு. மாடுகள் கூட இருக்குது, ஒட்டகம் மேய்ஞ்சிட்ருக்கும். ஒரு ஒட்டகம் வந்து 40,000-60,000 வரைக்கும் ஆகுமா. இப்போ ஒட்டக விலையெல்லாம் ஏறி போச்சு. ஒட்டகம் வந்து பராமரிக்கிறதே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் வச்சு அதில் வேலையில் இருக்கிறவர் சொல்லிட்டு வந்தார். அப்படியே போகும்போது ஒரு வலது பக்கம் ஒரு ரோடு, தார் ரோடு போட்டிருக்காங்க. போகிற வழியில் ஒரு 3 அரண்மனை பார்த்தோம். அரண்மனையெல்லாம் கட்டினாங்க அந்த காலத்தில், வசதியோடு கட்டினாங்க. பின்னால் வந்து ஒரு மியூசியமாக மாறும், இல்லைன்னா மண்மேடு ஆகும் அப்படின்னு யாரும் நினைக்கல. அந்த உலகமே இப்படி தான் மாறும் தன்மை, அது மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்படியே ஜீப்பில் போயிட்டுருக்கும்போது வலது பக்கம் பாதை திரும்புது. அந்த தார் ரோட்டில் போனோம்னா ஒரு ஜெயின் டெம்பிளுக்கு போனோம். எனக்கு என்ன ஒரு டென்ஷன்னா, மாலை வேளையில் கோல்டன் கலரில் அந்த சாம் மணற்குன்றுகளை பார்க்கணும். சன்செட்டுக்குள்ளே போனோம்னா சன்செட் ஆகும்போது நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம். கடலில் அஸ்தமனமாகிறது அது ஒரு விதமான ரம்மியமாக இருக்கும். ஆனால் இந்த மலர் குன்றுகளில் சூரிய அஸ்தமனம் வந்து வேறு விதமாக, ஏன்னா இந்த காட்சியை வந்து என்னென்ன எங்கேயும் பார்க்க முடியாது. வாழ்நாளில் வந்து எங்கே போய் மலர் குன்றுகளில் அஸ்தமனமாகிறத பார்க்க முடியும், இங்கே தான் பார்க்க முடியும். சாம் மலர் குன்றுகள் வந்தாச்சு. வந்து இறங்கணும், இறங்கணுன்னா ஒட்டகம் 2 கொண்டு வந்தாங்க. அங்கேருந்து 3 கிலோமீட்டர் போகணும் மணல் வெளிக்கு போகணும். மணல் வந்து மேலே ஏற்றவும் இறக்கமாக பள்ளமாக அது காற்று அப்படியே சிலுசிலுன்னு அடிக்க, அது சில்க் மாதிரி அப்படியே மணல் துகள்கள் பறந்து போய் ஒரு பக்கம் வந்து மேடாகும், குன்றாகும், ஒரு பக்கம் வந்து பள்ளத்தாக்கு மாதிரி ஆகும். நீங்கள் சினிமாவில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சரின்னு இறங்கினோன்னு இந்த சலீம் கூட வந்தவர், அவர் உடனே ஒட்டக புரோக்கர் மாதிரி மாறிட்டார். சார், இது வந்து ஒரு ஒட்டகத்துக்கு 500 ரூபா ஆகும், 2 ஒட்டகம் 1,000 ரூபா ஆகும், நீங்கள் 2 பேர் இருக்கிறதுனால 100-100 ரூபா குறைச்சிக்கலாம், 800 ரூபா ஆகும் அப்படின்ட்டார். சரி என்ன பண்ணுறதுன்னு, இந்த மாதிரி சன்செட் போயிருமேன்ட்டு 800 ரூபா கொடுத்துட்டு நான் ஒரு ஒட்டகத்தில் ஸ்டிரப்பு இருக்கும், அது வந்து அந்த ஒட்டகத்தை முடுக்கி விடுறதுக்கு முன்னங்காலுக்கு பக்கம் இருக்கும், அதை வச்சு நான் மேலே ஏறி உட்காந்துட்டேன். நடுவில் வந்து நம்ம மினரல் வாட்டர் பாட்டில் இருக்குது. ஒட்டகத்தில் வந்துட்டு இருந்தேன். அங்கிருந்து பார்த்தா சூரியன் வந்து ஒரு 6 அடி தூரத்தில் தான் இருக்கிறார் சூரியன். சரின்னு நல்ல வேலை வந்து சேர்ந்தோம் அஸ்தமனத்துக்குள்ள அப்படின்ட்டு போயிட்டு இருந்தேன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டுக்குருவிகள், வாலாட்டி, அப்புறம் வந்து ஸ்ட்ரைக்குங்கிறது கசாப்புக்காரனுங்கிற பறவைகள் அந்த மணல் வெளியில் மேய்ஞ்சிட்ருக்கு. அதுக்கெல்லாமே பூச்சி பிடிக்கும், இல்லைன்னா மக்கள் வந்து ஏதாவது ஈட்டபிள்ஸு 1-2 எல்லாம் சிந்திருந்ததுன்னா அதை ஏதாவது சாப்பிட்ருக்கோம். அது அப்படியே நாங்கள் போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் சுற்றுலா வந்தவங்க எல்லாமே ஒட்டக வண்டியில் போகிறதும் ஒட்டகத்து மேலே போகிறதும் குதூகலமாக இருந்தாங்க. சூரியனை பார்த்துட்டேன். வெளிநாட்டுக்காரங்கள்லாம் உட்காந்து ஹாய் சொன்னாங்க, எல்லாம் கையாட்டினாங்க. நாங்களும் வந்து ஹாய் சொல்லிட்டு கையாட்டிட்டு அப்படியே போனோம். நான் வந்து இந்த ஒட்டகத்து மேலே போகும்போது, ஆரோகணித்து போகும்போது ஏதோ வந்து இந்த வேரிகில்ஸ் டேரில் ஒமர் ஷெரீப் போன மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி இந்த காலகட்டத்து ஹீரோ எடுத்துட்டா மம்மி படத்தில் வர்றாரு, அவர் வந்து பாலைவனத்தில் தான் கதையாக நடக்குது. அதில் வந்து குதிரையில் போவாங்க ஸ்பீடாக, அது மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி ஒரு அனுபவத்தை நம்ம வந்து உள்வாங்கிக்கிறோம், நம்ம அதை அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ரொம்ப ஒரு பிரத்யேகமானது. இந்த மணல் வெளியும் இந்த ஒட்டக சவாரியும் அந்த சூரிய அஸ்தமனமும் தங்க நிற மணல் குன்றுகளும் அங்கிருக்கிற கலாச்சார மக்களையும் பார்க்கும்போது நான் வந்து உண்மையிலேயே என் வாழ்நாளில் அடைஞ்ச மகிழ்ச்சிகள், பிரத்யேகமான மகிழ்ச்சி பொங்குதல்ல அந்த மாதிரி ஒரு மலை உச்சியில் நான் இருந்தேன். இது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக நான் அதை வந்து உள்வாங்கிட்டேன். ஏன்னா இது திரும்ப எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அது எனக்கு தெரியாது. முதல் அனுபவம் இது வந்து எனக்கு அப்படியே மெய்சிலிருப்பையும் ஒரு தன்மையான ஒரு மனசையும் பரவசம் பொங்குச்சின்னு வச்சுங்களேன். போனோன்னா அங்கே மக்களோட மக்கள் அந்த பக்கம் போனோம். போனோன்னா ஒட்டகத்தை விட்டு இறங்கினேன். இறங்கணுன்னா அங்கே அந்த டான்ஸ் ஆடக்கூடிய வில்லேஜ் லேடிஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 வயசு தான் இருக்கும். டூரிஸ்ட்டு வர்றாங்கன்னா அவங்ககிட்ட அந்த டான்ஸ் ஆடி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி காசு வாங்குறதுக்காக வர்றாங்க, இனம் வாங்குறதுக்காக வர்றாங்க. அது மாதிரி வந்தாங்க. அவங்க அட்டையர் அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா பெக்யூலராக இருக்குது. பக்கத்துலேயும் கொஞ்சம் சமீபத்துலேயும் பார்க்கும்போது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மாறுபட்ட ஒரு ஃபீலிங் வருது. அவங்க வந்தோன்னே டான்ஸ் ஆடினாங்க, பாட்டு பாடினாங்க. அப்புறம் நான் வந்து இனாம் கொடுத்தேன், அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக பணம் கொடுத்தேன், ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்தேன். அப்புறம் வந்து அங்கேருந்து அப்படியே மணல் வெளியில் கொஞ்சம் அப்படியே நடந்துட்டு காலாரம் நடந்துட்டேன். அப்புறம் சன்செட் எல்லாம் பார்த்துக்கிட்டு சன்செட்டு இறங்குறது எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு சில்ஹவுட் எல்லாமே எனக்கு கிடச்சிது நிறைய ஓட்டகம். அப்புறம் வந்து இந்த டூரிஸ்ட்டுக நாட்டியம் ஆடக்கூடிய வில்லேஜ் கேர்ள்ஸு. நீங்கள் பாலைவனத்தில் வந்து ஒன்றும் வாழ்க்கையெல்லாம் இல்லைன்னு நினைக்காதீங்க, எல்லாமே இருக்குது. பறவையிலேருந்து மனுஷங்க வரைக்கும் இருக்கிறாங்க. அந்த பாலைவனத்துக்குள்ளே தார் பாலைவனத்துக்குள்ளே 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டரில் வந்து ஒவ்வொரு வில்லேஜும் இருக்குது. அங்கே வந்து தண்ணியும் ஏதாவது பாலைவனச்சோலை ஏதோ ஒரு தண்ணியும் கிடைக்குது. அங்கே வந்து வாழ்க்கை நடத்துகிறாங்க. அவங்க வாழ்க்கை நடத்துறது இந்த மாதிரி டூரிஸ்ட்டுகளை வச்சுக்கிட்டோம், ஒட்டகங்களை வச்சுக்கிட்டோம் தான் நடத்துகிறாங்க. இங்கே வந்து இந்த டூரிஸ்ட்டுகள்லாம் வர்றாங்கன்னா இந்த சாம் மணர் குன்றுகளில் வந்து சில இதெல்லாம் போடுறாங்க, பிளாஸ்டிக்கு மெட்டீரியலு சில குப்பைகளெல்லாம் போடும்போது அது என்ன மாதிரி ஆகும் பாருங்கள். நீங்கள் எங்கே போனாலும் நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே வந்து சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமாக வச்சுக்கலைன்னா அது எப்படி வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப அதை உபயோகப்படுத்த முடியும்? மணல் குன்று வந்து உயரமே கொஞ்சம் குறைஞ்சதாக சொல்கிறாங்க. ஏன்னா அடிக்கடி டூரிஸ்ட்டுக்கு போய் அங்கே வந்து அலம்புறதுனால மணல் குன்று கொஞ்சம் உயரமே குறைஞ்சிருக்கிறதாக சொன்னாங்க. மே மாதம் மணல் புயலெல்லாம் வரும்னு சொன்னாங்க. நாங்கள் போனது நவம்பர். அப்புறம் சரி போகலாம் அப்படின்னு மறுபடியும் வந்து இதில் ஏறினோம், ஒட்டகத்தில் ஏறினோம். ஒட்டகத்தில் ஏறினா இவர் வந்து ஒட்டகக்காரர் வந்து 10 ட்ரெஸ் போட்டிருக்காரு, உருமால் கட்டியிருக்காரு. அங்கேருந்து பாகிஸ்தான் வந்து சமீபத்தில் இருக்கிறதுனால நிறைய ஆர்மி முஸ்தீபுகள் அதிகமாக இருக்குது. திரும்ப வரும்போது 3 கிலோமீட்ரு ஒட்டகம் ரியல்லாம் வந்து நல்ல ஓட்டம், நல்ல ஒரு பந்தயத்தில் போகிற மாதிரி அவர் முழுக்கினார் ஒட்டகக்காரர். நாங்கள் வந்து ஒரு இறங்கிட்டு ஒட்டகத்துக்காரர் கைகள்லாம் கொடுத்து அவரை மெச்சி அவரை பாராட்டி அவருக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். பார்டர் வரைக்கும் கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் போனோம். ஒரு 4-5 கிலோமீட்ரு போயிட்டு திரும்பி வந்தோம். திரும்பினா அந்த மறுபடியும் 40 கிலோமீட்ரு போகணுமே, இருட்டாயிருச்சு. அதில் அப்படியே சிலி சிலிச்சின்னு காற்று. நாங்கள் போன நவம்பர் மாதம் வந்து கொஞ்சம் குளிர் இருக்கிற பருவம்தான். வரும்போது அந்த அரண்மனையெல்லாம் 3 அரண்மனையை வழியில் பார்த்தோம். உள்ளே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கும், பெரிய அறைகள் கொண்ட பெரிய ஹாலு, இது டைனிங் ரூமு இதெல்லாமே வச்சு நல்ல ஒரு லக்ஸூரியாக இருக்கும். அதெல்லாம் அவங்க வந்து ஒரு இலுமினேட்டட் லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, கன்சீலிங் லைட்ஸ் எல்லாம் இருக்குது, சீரியல் செட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது தேவலோக மாதிரி இருக்குது. நம்ம வந்து அங்கே ஒரு 2 நாள் தங்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஏக்கம்தான் வருது அந்த கோட்டையிலையும் அந்த அரண்மனைகளையும் பார்க்கும்போது. அப்புறம் ஜெய்சால்மர் சிட்டிக்குள்ளே வந்துட்டேன். வந்த உடனே சரி பால் சாப்பிட்லாம் அப்படின்னு சரின்னு ஒரு மில்க் ஷாப் முன்னால் நின்று ஒரு பெரிய வானொலியில் பாலா மில்க்கு மஞ்சளாக கொதிச்சிட்ருக்குது. மேலே வந்து முந்திரி எல்லாமே மேந்துட்டுருக்கு அந்த பாலா மில்கில். ஒரு ஹை கிளாஸ் அது, அதை வாங்கி நாங்கள் சுட சுட அந்த குளிரில் சாப்பிட்டோம். தேவாமிரதமா இனிச்சது. சரின்னு அங்கிருந்து ஒரு லேக்கு போகலான்னு கிளம்பலாம். லேக் வந்து சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. அது வந்து ஈவினிங் இருட்டில் எல்லாமே வந்து ஜெய்சால்மீர் வந்து ஒரு விதமாக நல்லா இருக்குது. எந்த நேரத்துக்கு போனால் கூட அந்த ஊரோட ஒரு இரவு இலுமினேஷனோட அந்த ஊரோட கட்டடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்க்கணும், லைட்டிங்ஸோட பார்க்கணும். இந்த காட்ஷிசார் லேக்கு தான் நான் முதலே சொன்னேன், அந்த லேக்கு கூட்டிகிட்டு போனார். அந்த லேக் போனோன்னா அங்கேயும் வந்து லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நாங்கள் போகும்போது மணி 7:30-8 ஆயிடுச்சு. அப்போ வந்து போட்டிங் கிடையாது. அது மழை பெஞ்சதுன்னா மழை தண்ணி அங்கே தங்கியிருக்கும். அது இயற்கையான லேக்கு. அங்கே போனோன்னா அந்த அரச காலத்தில் இருக்கிற படகு மாதிரி ஒரு டெக்கரேஷனோட படகு எல்லாமே மிதந்துட்டு ஓரமாக இருந்தது, மிதந்துட்டு இருந்தது. அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்து அந்த நேரத்தில் கூட டூரிஸ்ட்டு வந்தாங்க. நம்ம அங்கே வந்து போட்டிங் அப்போ கிடையாது. சரின்னு அங்கேருந்து நாங்கள் சாம்ராட் ஹோட்டலுக்கு போயிட்டோம். ஒரு நாள் தங்கினோம். இரவு நேரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறைய நடப்போம். நானும் நண்பரும் வந்து விசாகப்பட்டினம், பூரி, கொனார்க்கு, கோவா இந்த மாதிரி ராஜஸ்தானில் இவ்வளோ இடம் போனாங்கன்னா மக்களோட மக்களாக மிக்ஸ் ஆகணும். அவங்க கூட அந்த சைக்கிள் ரிக்ஷா, ஆட்டோ ரிக்ஷா இருக்குது, மினி பஸ்ஸுக அதில் தான் ஏறிப்போவோம். பப்ளிக் கன்வீனியன்ஸு இதுலேயெல்லாம் ஏறிப்போவோம். அவங்களோட மிக்ஸப் ஆகும். நிறைய தூரம் நடப்போம். ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் எல்லாம் சர்வசாதாரணமாக நடப்போம். அது மாதிரி கலந்து இருந்தீங்கன்னா தான் அந்த ஊர் மக்களோட சுபாவம், அவங்களோட குணாதிசயங்கள், அவங்களோட பண்பாடு, கலாச்சாரம், மொழி இதெல்லாமே உங்களுக்கு உள்வாங்க முடியும், உங்களுக்கு தெரிய வரும். அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 4 மணிக்கு சாப்பிட்டதுனால என்ன பண்ணால் ஈவினிங் வெளியே அப்படியே காலாரம் நடந்து போனோம். அங்கெல்லாம் வந்து கேலா தான் கிடைக்கும். கேலான்னா வாழைப்பழம் தான், மோரிஸ் தான். இங்கே மாதிரி ரசதாலியோ இல்லை மாதிரி பூவம்பழமெல்லாம் கிடையாது. எங்கேயா அந்த நார்த்தில் வந்து டெல்லியில் கூட பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த மோரிஸ் தான் கிடைக்குது. நாங்கள் மோரிஸ் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் ஒரு தள்ளுவண்டி பக்கம் வந்தோம்னா வண்டியிலேயே எக்கு வந்து அவிச்சு பெப்பர் சால்ட்டு இதெல்லாமே தடவி கொடுக்குறோம். அது ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் வாங்கி சாப்பிட்டு அப்படியே வந்து மெதுவாக நடந்தே வந்து ரூமுக்கு வந்துட்டோம். அவங்க ப்ரிப்பரேஷன்லாம் ஒரு விதமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மறுநாள் காலையில் 3:30 எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சு அங்கிருந்து ஜோத்பூர் போகணும். ஜீப்பில் கொண்டு வந்து எங்கள் ஜெய்சால்மீர் ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப் பண்ணார். அங்கே 6:30 வண்டின்னா நாங்கள் 6 மணிக்கெல்லாம் வந்தாச்சு. 6:30 வர வேண்டிய ட்ரெயின் 7:30 வருது. அப்புறம் 8:30 எடுத்தான். அங்கேயே லேட்டாகி ஜோத்பூர் போகும்போது 3-4 மணி ஆயிடுச்சு. இது மாதிரி ஜெய்சால்மீர் வந்து ஒரு விதமான ஒரு சிட்டி. அது வந்து கோல்டன் சிட்டி, ஹெரிட்டேஜ் சிட்டி. அதனால் அதை வந்து நாங்கள் பயணம் போய் அதை வந்து மிஸ் பண்ணாமல் நாங்கள் அனுபவித்தோம். அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி பயணம் போனீங்கன்னா உங்கள் மனசு, உடம்பு, உங்கள் ஆன்மா இதெல்லாமே பண்பணும். அந்த காலத்து ஜைன துறவிகளாகட்டும், புத்த பிக்குகளாகட்டும், இல்லை நம்ம சன்னியாசிகளாகட்டும், அவங்க வந்து நடந்துகிட்டே இருப்பாங்க, கிடைச்சதை சாப்பிடுவாங்க, வசதிகள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. எப்போ அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. எப்போ கிடைக்குதோ அதை சாப்பிடுவாங்க. எங்கே தங்குறாங்களோன்னு அவங்களுக்கே தெரியாது. தங்குமிடம் எல்லாமே வந்து அவங்க வசதிகள் இருக்காது, கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் மனசு வந்து சமணப்படும், நம்ம வந்து ஒரு மன மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். போகிற இடத்துல எல்லாமே நம்ம வசதிகள் எதிர்பார்க்க முடியாது. அப்படி தான் இருக்கணும். அப்படி தான் நாங்களும் இருந்தோம். 18 நாள் 8,000 கிலோமீட்டர் ராஜஸ்தானுக்குள்ளே சுற்றிட்டு வந்தோம். ரெண்டே பேர் தான். அது மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸ் லைஃபை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். இந்த மாதிரி பயணம் போனோம்னா உங்களுக்கு புத்துணர்ச்சியும் ஒரு நல்ல ஒரு ரெஜனவேஷன் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். இதுவரை நீங்கள் நான் சொன்ன ஒரு பயண அனுபவத்தை வந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.
நேயர்களே, பயணங்கள் எப்போவுமே மனிதர்களை பண்படுத்தக்கூடியவை அப்படிங்கிற கருத்தை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க சுகுமார் அவங்க. அவங்க சொன்னதை கேட்கும்போது நானும் அவங்க கூடவே தொடர் வண்டியில் ஜெய்சால்மீருக்கு பயணித்து அந்த மணல் குன்றுகளில் ஒட்டக சவாரி செஞ்சது போலவும் அங்கே இருக்கிற கோட்டைகளை பார்த்தது போலவும் ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சிது. உங்களுக்கு எப்படி? உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. 0422-243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மின்னஞ்சல் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு
crstnau107.4@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்க.